அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து ஒழுங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 17 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் விடுதலை புலிகள் உள்ளிட்ட இலங்கை தமிழ் ஆயுத குழுக்களை அடக்கும் வகையில் பிரித்தானிய தனியார் ராணுவ பயிற்சி நிறுவனம் ஒன்று இலங்கை ராணுவத்தினருக்கு பயிற்சி கொடுக்க பிரிட்டிஷ் அரசு அனுமதி அளித்திருந்தது என்பது தொடர்பான செய்திகள்.
இலங்கை அரசு முக்கியமாக JR அமெரிக்காவும் பிரிட்டனும் ஓரளவு ஆதரவு காட்டும் என்கிற நம்பிக்கையில அவர்களை உதவிக்கு நாடினார். இந்த தமிழ் தீவிரவாதத்தை எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு.
சம்பூர் பிரதேசத்தில் முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தின் 2-3 கட்டத்திற்காக காணிகள் நில அளவை செய்யப்பட்டுள்ளதால் அந்த பிரதேச மீள்குடியேற்றம் கேள்விக்குறியாக மாறியிருப்பதாக எழுந்திருக்கும் அச்சங்கள் குறித்த செய்திகள்.
படிப்படியாக சொந்த இடத்தில் மீள்குடியேற்றலாம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் 8 காத்திருக்கின்ற மக்களுக்கு, எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு இந்த நடவடிக்கை அவர்களுக்கு மிகுந்த எதிர்காலம் குறித்ததான அச்சத்தையும் மிகுந்த ஏமாற்றத்தையும் தந்திருக்கின்றது. எனவே அவர்கள் மிகவும் விரக்தியும் விளிம்பில் இருக்கின்றார்கள் என்று.
மற்றும் இந்திய தமிழக செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
சிரியாவில் கிளர்ச்சி படைகளோடு போர் நிறுத்தம் செய்ய தாங்கள் தயார் என்று கூறியுள்ள சிரியன் அரசாங்கம் இதற்கு ஏற்பாடு செய்து தருமாறு ரஷ்யாவை கேட்டிருக்கிறது. சிரியாவின் மிகப்பெரும் நகரான அலப்போவில் போர் நடவடிக்கைகளை இடைநிறுத்தி வைக்க ஒழுங்கு செய்யுமாறு ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்ஜி லவ்ரோவிடம் தாங்கள் கேட்டிருப்பதாக சிரியன் வெளியுறவு அமைச்சர் மாஸ்கோவில் செய்தி மாநாடு ஒன்றிலே குறிப்பிட்டார்.
ونتيجة ثقتنا بالموقف الروسي وبدور روسيا في وقف نزف الدم السوري
துப்பாக்கிதாரிகளால் கடத்தப்பட்ட சிரியன் பொதுமக்கள் விடுவிக்கப்படும் பட்சத்தில் அதற்கு மாற்றாக சிரியன் அரசாங்கம் அதன் சிறையில் உள்ள கைதிகளை விடுவிக்க தயார் என்றும் சிரியன் அமைச்சர் தெரிவித்தார்.
பிரான்ஸ் அதிபர் பிரான்சோ ஒலாந்த் மருத்துவமனையில் இருக்கின்ற அவரது சட்டபூர்வமான வாழ்க்கை துணையான வெல்லரி ட்ரேவெல்லரை முதற்தடவையாக சென்று பார்த்திருக்கிறார். அதிபரும் நடிகை ஜூலி காயேதும் ரகசிய உறவை வைத்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் வெளியாகி ஒரு வாரத்தில் அதிபர் மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சட்டவிரோத உறவு 2 அதாவது அதிபர் பதவியேற்க முன்பிருந்தே இருந்து வருவதாக க்ளோசர் என்ற சஞ்சிகை மேலும் பல தகவல்களை இப்போது வெளியிட்டிருக்கிறது. பாரிஸில் இருக்கின்ற வீடொன்றில் நடிகை அதிபர் சந்தித்து வருவதாகவும் தெற்கு பிரான்சில் உள்ள பகுதியொன்றில் அவருடன் வார இறுதி நாட்களை கழித்து வருவதாகவும் சஞ்சிகை கூறியிருக்கிறது.
பிரிட்டனின் அடுத்த தேர்தலில் தமது தொழிற்கட்சி மீண்டும் அரசமைத்தால் வங்கித்துறையில் மிகப்பெரும் மாற்றங்கள் செய்யப்போவதாக கட்சியின் தலைவர் எட் மெலிபான் அறிவித்திருக்கிறார். சிறிய வர்த்தக நிறுவனங்களுக்கு போதிய அளவு கடன் உதவி வழங்காத வங்கிகள் பெருந்தொகையான பணத்தை கட்டணங்களாக வசூலித்து வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். தமது தொழிற்கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தற்போதைய வங்கிகள் தமது கிளைகள் பலவற்றை விற்றுவிடும்படி தாங்கள் வற்புறுத்தப் போவதாகவும் புதிய 2 வங்கிகளை அறிமுகப்படுத்தப் போவதாகவும் மெலிபான் கூறியிருக்கிறார். இந்த கருத்துக்களை கண்டனம் செய்வோர் இந்த கொள்கைகள் வறிய மக்களைத்தான் பெரிதும் பாதிக்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள்.
உகாண்டாவில் ஒருபால் உறவுக்கு எதிரான சட்டத்தை மேலும் கடுமையாக்கும் சர்ச்சைக்குரிய சட்ட மூலத்திற்கு அதிபர் யோவேரி முசவேனி சம்மதம் அளிக்க மறுத்துவிட்டார். நாடாளுமன்றத்தில் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் பிரசனமன்றி சட்ட மூலத்தை நிறைவேற்றியமைக்காக அதிபர் சபாநாயகரை விமர்சித்திருக்கிறார். ஒருபால் உறவு வைத்திருப்போரை வளர்ச்சி குன்றியவர்கள் என்று அதிபர் கூறியிருக்கிறார். எனினும் பொருளாதார ஊக்குவிப்பு அளித்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒருபால் உறவு வைத்திருப்போருக்கு ஆயுள் தண்டனை வழங்க புதிய சட்டத்தில் இடம் இருக்கிறது.
பர்மாவில் சிறுபான்மையின ரோஹிங்கியா முஸ்லீம் இனத்தவர்கள் மீதான புதிய வன்செயல்கள் பற்றி மிகவும் அக்கறை தெரிவித்துள்ள அமெரிக்க அரசாங்கம் இதுபற்றி பர்மிய அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறது. பங்களாதேஷுடனான பர்மிய எல்லையில் குறைந்தது 8 ரோஹிங்கியா முஸ்லீம்களாவது கொல்லப்பட்டதாக ஆர்வலர்கள் அறிவித்த பின்னர் பர்மாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் இந்த கோரிக்கையை எழுப்பியிருக்கிறது. இந்த கொலைகள் பற்றி தங்களுக்கு எந்தவிதமான தகவலும் கிடைக்கவே இல்லை என்று பர்மிய அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். ரோஹிங்கியா முஸ்லீம்களை பர்மாவின் குடிமக்களாக பர்மிய அரசு கருதுவதே இல்லை.
ஹாங்காங்கில் வணிக வளாகம் ஒன்றில் கழிப்பறை கூடங்கள் பாலியல் தொழில் நிலையங்களாக மாற்றப்பட்டு நடத்தப்பட்டு வந்துள்ளமையை காவல்துறையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். காவல்துறை 80 மேற்பட்டோரை கைது செய்திருக்கிறது. அவர்களில் 51 பெண்கள். கடந்த 10 மாதங்களாக குற்றக்கும்பல் ஒன்றால் இந்த பாலியல் தொழில் நிலையம் நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. சீனாவிலிருந்து வந்திருக்கின்ற பெண்களே பிடிபட்டுள்ளோரில் பெரும்பாலானவர்கள்.
பாகிஸ்தானில் குழப்பங்கள் இருந்த பெஷாவர் நகரம் உலகிலேயே போலியோ சிறுபிள்ளைவாதம் மிகவும் பரவலாக காணப்படும் பகுதி என்று கூறியுள்ள WHO உலக சுகாதார நிறுவனம் அங்கு போலியோ தடுப்பு சொட்டு மருந்து வழங்க அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குரல் எழுப்பியிருக்கிறது. 2012 58 இருந்த நோயாளிகள் எண்ணிக்கை 2013 91 அதிகரிக்கிறது. போலியோ தடுப்பு மருந்து கொடுப்பவர்களை ஒற்றர்கள் என்றும் ஓய்வு பார்ப்பவர்கள் என்றும் முஸ்லீம் குழந்தைகளுக்கு அவர்கள் கருத்தடை செய்கிறார்கள் என்றும் தலிபான்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். 1980களின் முற்பகுதியில் பிரித்தானியாவில் இருந்து இயங்கும் தனியார் ராணுவ பயிற்சி நிறுவனம் ஒன்று இலங்கை ராணுவத்தினருக்கு பயிற்சி கொடுக்க பிரிட்டிஷ் அரசு அனுமதி அளித்திருந்ததாக புதிதாக வெளியாகியிருக்கும் அரசு ஆவணங்களின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அப்போது பிரித்தானியா இந்த ராணுவ பயிற்சியை இலங்கை ராணுவத்திற்கு கொடுக்க அனுமதிக்கக்கூடாது என்று அப்போதைய பிரதமர் மார்கரெட் தாட்சரிடம் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கோரியிருந்ததாகவும் அந்த ஆவணத்தின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இந்தியாவில் சீக்கியர்களின் பொற்கோவிலின் உள்ளே நுழைந்து ராணுவத்தினர் தாக்குதல் நடத்துவதற்கு சில மாதங்களுக்கு முன்னதாக இந்திரா காந்தி பிரிட்டனிடம் இலங்கை பற்றி பேசியிருந்ததாக பிரிட்டனின் கார்டியன் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இலங்கை ராணுவத்தினருக்கு பிரிட்டனின் சிறப்பு ராணுவ பயிற்சி வழங்கப்பட்டதன் பின்புலம் மற்றும் அதன் தாக்கங்கள் பற்றி ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரியும் இலங்கையின் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பான பகுப்பாய்வாளருமான கர்னல் ஹரிஹரன் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
இலங்கை அரசு முக்கியமாக JR அமெரிக்காவும் பிரிட்டனும் ஓரளவு ஆதரவு காட்டும் என்கிற நம்பிக்கையில அவர்களை உதவிக்கு நாடினார். இந்த தமிழ் தீவிரவாதத்தை எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு 1983 பிறகு பெருமளவில் பெருகிச்சு. ஜாஃப்னா நகர்ல வந்து முக்கியமாக கட்டுப்பாட்டை இழந்து பல இயக்கங்கள், அதுவும் முக்கியமான செலோ LTTE மற்றும் EPR வளர்ந்தன. அதனால் என்ன செய்வது அப்படின்ட்டு அவருக்கு இந்த மாதிரி மறைமுக உதவி பண்ணினாங்க. முக்கியமாக பிரிட்டன்ல இருந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா கினி மீனி சர்வீஸ் சொல்லுவாங்க, அவங்க வந்து பழைய SAS ஆட்கள், அதாவது ஸ்பெஷல் போர்சஸ் சொல்லுவாங்க, அந்த ஆட்கள் இலங்கை ராணுவத்துக்கு அதே மாதிரி ஸ்பெஷல் போர்சஸ் பயிற்சி அளித்தார்கள்.
அந்த நேரத்துல பிரிட்டன் போன்ற நாடுகளிடமிருந்து இலங்கை ராணுவத்திற்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது?
முக்கியமாக தற்காப்பு முயற்சிகள், தீவிரவாத இயக்கங்களை எதிர்த்து, அதை தவிர அஃபென்சிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க ராணுவ பாஷையில, தீவிரவாத இயக்கங்களை எதிர்த்து பலவிதமாக போராடலாம். ஒன்று நம்ம கன்வென்ஷனல் ராணுவம் வழக்கம் போல போராடுவது, மற்றது மறைமுகமாக எப்படி தாக்குவது, அதாவது அவர்களை ஊடுருவி எவ்வாறு தாக்குதல், இந்த மாதிரி பயிற்சிகள் தான். தவிர முக்கியமான அரசியல் கேந்திரங்கள், அதாவது ரயில்வே ஜங்ஷன், போன் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி இடங்கள்ல எப்படி பாதுகாப்பு எந்த மாதிரி கொடுக்க வேண்டும், இம்மாதிரி பயிற்சி கிடையாது அப்போ இலங்கை ராணுவத்துக்கு. அதனால் அந்த படையை அமைச்சாங்க. என்னுடைய நினைவு சரியா இருந்தாக்க அப்பதான் இந்த STF இலங்கையில தோற்றுவிக்கப்பட்டது. இவர்களோடு போராடவே ஒரு போலீஸ் அங்கம்
ஒன்று சொல்லுவாங்க,
ஆமா அதிரடிப்படை, அதை வந்து அப்பதான் உருவாச்சு. அந்த 80களில் 87 முன்னாலேயே உருவாச்சது. இதெல்லாம் அவங்க பங்கு இருந்தது, இந்த மாதிரி அதிரடி படைகளை தயார் பண்ணுவது. இப்ப இலங்கை ராணுவத்துல இந்த சென்ற போர்ல பாத்தீங்கன்னா, அதாவது 2009 முடிந்த போர்ல ராணுவ அதிரடி படைகள் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகித்தன, இப்ப அது பெருமளவில் உபயோகிக்கப்பட்டன.
அந்த நேரம் இலங்கை தமிழர்களுக்கும் இலங்கை தமிழ் போராட்ட குழுக்களுக்கும் தமிழகத்தில் கடுமையான ஆதரவு இருந்தது. பிரதமர் இந்திரா காந்தி கூட பச்சை கொடி காட்டிதான் இருந்தார். அப்படியான சூழ்நிலையில் இந்தியா இந்த பிரிட்டன் போன்ற நாடுகளின் இவ்வாறான ராணுவ உதவியை எப்படி பார்த்தது?
அப்ப வந்து எல்லாருக்கும் தெரியும், ஊடகங்கள்ல இந்தியாவிலேயே வந்துச்சு, பொதுவாக பொதுமக்களுக்கு தெரியும் இது மாதிரி அவர் அதை ஒரு சூழ்ச்சி, இந்தியாவுக்கு எதிரான ஒரு சூழ்ச்சி அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா அப்போ வந்து இந்தியா சோவியத் யூனியனுடைய ஒரு தோழமை நாடாக கருதப்பட்டது. அமெரிக்காவில அமெரிக்கா இலங்கையில முக்கியமாக காலூன்ற இடம் தேடிட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில. அதனால இதுக்கு ஒரு கோல்ட் வார் சூழ்நிலையும் இருந்துச்சு. அப்போ
இலங்கை பிரிட்டன் போன்ற மேற்குலக நாடுகளிடமிருந்து இவ்வாறான ராணுவ உதவி அல்லது ராணுவ பயிற்சிகளை பெற தொடங்கியதன் பிறகுதான் இந்தியா இலங்கை போராளிகளுக்கு, இலங்கை தமிழ் போராளிகளுக்கு ராணுவ பயிற்சி கொடுக்க தொடங்கியது இந்தியாவில் என்று சொல்லலாமா?
அதை தவிர முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் பெருமளவில் இலங்கை தமிழர்களுக்கு இருந்த ஒரு அனுதாப அலை, அதன் அரசியல் தாக்கம் மற்றும் இலங்கை அரசு பேச்சுவார்த்தைகளில் ஊக்கம் காட்டாதால் அவர்கள் மீது ஒரு அழுத்தம் ஏற்படுத்தவும் அதை கருவியாக உபயோகித்தாங்க. இந்திரா காந்தி அப்போதே தெளிவா இருந்தாங்க, இது தனி தமிழ் ஈழத்துக்கு ஆதரவு கிடையாது, ஆனால் தமிழர்கள் முழு உரிமை பெற ஆதரவு உண்டு அப்படிங்கிற நிலைப்பாடு தான் அன்னைக்கு வச்சாங்க. அதுவும் இப்போதும் அதே நிலைப்பாடு தான் இருக்குது. அதனால் அந்த நிலைப்பாட்டுக்கு இலங்கையை இணங்க வைக்க ஒரு அழுத்தத்துக்காக இலங்கையை நெருக்கமாக கூடாது மேற்கத்திய நாடுகளுக்கு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு இந்திரா காந்தி அவர்களுக்கு. அதனால் அப்படி செஞ்சாங்க. இதெல்லாம் நம்ம பிற்காலத்திலிருந்து பார்க்கிறோம், அப்போ தெரியல எங்களுக்கு.
ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி கர்னல் ஹரிஹரன், அவரது செவ்வியின் விரிவான ஒலிவடிவத்தை நேயர்கள் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் கேட்கலாம். இலங்கையின் சம்பூர் பிரதேசத்தில் முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தின் இரண்டாம் மூன்றாம் கட்டத்திற்காக காணிகள் நில அளவை செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த பிரதேச மீள்குடியேற்றம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருப்பதாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பவர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
திருவண்ணாமலை மாவட்டத்தில் போருக்கு பின்னர் மீள்குடியேற்றம் இடம்பெறாத சம்பூர் பிரதேச காணிகள் மேலும் அரசாங்கத்தினால் முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்துக்கு அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுகின்றது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையினால் அந்த பிரதேசத்தில் ஏற்கனவே வாழ்ந்த குடும்பங்கள் அச்சமும் கவலையும் அடைந்துள்ளதாக கூறுகின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன்.
சம்பூர் பிரதேசத்தில் ஏற்கனவே முதலீட்டு ஊக்குவிப்பு வலயம் அனல் மின் நிலையம் என்ற அடிப்படையில 1458 ஏக்கர் நிலம் சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் சம்பூர் கிராமத்தினுடைய முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் வட்டாரங்கள் குடியேற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருந்ததாக பேச்சு நிலவிய இன்றைய சூழ்நிலையில் எஞ்சியிருந்த வயல்காணிகள் குளங்கள் காடுகள் உட்பட ஏறக்குறைய 7000 ஏக்கர் நில காணி புதிதாக நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டது. இது சம்பந்தமாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. இது தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக நேற்று மூதூரில் நடைபெற்ற மூதூர் பிரதேச ஒருங்கிணைப்பு அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இது சம்பந்தமாக நாங்கள் வினவிய பொழுது பிரதேச செயலாளர்களினால் ஒரு பதில் வழங்கப்பட்டது. அதாவது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட முதலீட்டு ஊக்குவிப்பு சபனுடைய திட்டத்துக்கு அடுத்ததாக மேலதிகமாக இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டங்களுக்காக முதலீட்டு ஊக்குவிப்பு சபையினுடைய வேண்டுகோளின்படி இந்த காணி அளவீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் தற்பொழுதைக்கு இல்லை என்றும் அந்த அடிப்படையிலே தான் இது அளவீடு செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது
என்றும் கூறிய அவர், காணி சுவரிப்புக்கான வர்த்தமான அறிவிப்பு எந்நேரத்திலும் வெளிவரலாம் என்றும் குறிப்பிடுகின்றார்.
அடுத்த கட்டமாக வர்த்தமான பிரகடனத்தின் மூலம் நிலங்கள் சுவீகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கான முன்னோட்டமாகத்தான் இந்த நில அளவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் உணர்கின்றோம். எனவே அரசாங்கத்தினுடைய ஒருதலைப்பட்சமான நில சுவீகரிப்புக்காக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த முயற்சி படிப்படியாக சொந்த இடத்தில் மேல்குடியேற்றலாம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் 8 வருடங்களாக காத்திருக்கின்ற மக்களுக்கு எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு இந்த நடவடிக்கை அவர்களுக்கு மிகுந்த எதிர்காலம் குறித்ததான அச்சத்தையும் மிகுந்த ஏமாற்றத்தையும் தந்திருக்கின்றது. எனவே அவர்கள் மிகவும் விரக்தியும் விளிம்பில் இருக்கின்றார்கள்
என்றும் தெரிவித்த அவர், இன்று கொழும்பில் நடைபெற்ற கிழக்கு மாகாணத்தில் முதலீட்டு ஊக்குவிப்பு தொடர்பாக உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கலந்து கொண்ட மகாநாடு தொடர்பாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
சம்பூர் பிரதேசத்தின் ஒட்டுமொத்த நிலங்களும் சுவீகரிக்கப்பட்டிருக்கின்ற பட இருக்கின்றதான ஒரு ஆபத்து நிலவுகின்ற இன்றைய சூழ்நிலையில் இந்த மகாநாட்டையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எமது பிரதேசத்தின் நிலங்கள் மேலும் இந்த திட்டங்களின் ஊடாக மக்களுடைய கையை விட்டு போய்விடும், அவர்களுடைய நிலங்கள் இழக்கப்படும், அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற அச்சம் மேலும் மேலும் அங்கி நிற்கின்றது
என்றும் கூறினார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன். அதேவேளை சம்பூர் பிரதேசத்தில் முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்துக்காக மேலும் காணி அளவை செய்யப்பட்டமை தொடர்பாக மூதூர் பிரதேச செயலாளரின் கருத்தை பெற முயன்ற போதிலும் அவரது தொலைபேசியில் இருந்து பதிலை பெற முடியவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். கொழும்பு வந்தாரமுல்லை பகுதியில் இருக்கும் நூற்றுக்கணக்கான வீடுகளை இடித்து அகற்றுவதற்கு அரசு எடுத்திருக்கும் முடிவை எதிர்த்து மக்கள் தாக்கல் செய்திருந்த மனு இன்று இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் விசாரணைக்கு வந்தது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கொழும்பு வனாத்தமுள்ள பகுதியில் அமைந்துள்ள காணிகளை கையகப்படுத்துவதற்காக அங்கு அமைந்துள்ள வீடுகளை இடித்து அகற்றுவதற்கு எடுக்கப்பட்டுள்ள முடிவை ரத்து செய்யுமாறு கோரி பிரதேசவாசிகள் தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பான விளக்கங்களை சமர்ப்பிப்பதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழு முன் சமூகமளிக்கவில்லை. இன்று சமூகமளித்து சம்பந்தப்பட்ட மனு தொடர்பான விளக்கங்களை சமர்ப்பிக்குமாறு அந்த ஆணைக்குழு நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு அண்மையில் அறிவித்தது. ஆயினும் இன்று விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட போது சம்பந்தப்பட்ட அதிகார சபையின் அதிகாரிகள் ஆணைக்குழு முன் சமூகமளிக்கவில்லை என மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டவாதி சுனில் வடகல தெரிவித்தார். அதன் பின்பு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மனித உரிமை ஆணைக்குழு முன் கூடியிருந்த பிரதேசவாசிகள் கருத்துக்களை தெரிவித்த போது தனது வீடுகள் சட்ட விரோதமாக அமைக்கப்பட்ட குடியிருப்புகள் என நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ள கருத்து முற்றிலும் பொய்யானது என்று தெரிவித்தனர். முதலில் 1 லட்சம் ரூபாவை செலுத்திவிட்டு பின்பு மாதாந்தம் 3,960 ரூபாய்படி 20 வருடங்களுக்கு அறவிடும் திட்டத்தின் கீழ் வீடுகளை பெற்றுக் கொடுக்க போவதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிவித்தலை பிரதேசவாசிகள் நிராகரிப்பதாக வனாத்தமுள்ள மக்கள் பாதுகாப்பு குழுவின் ஃபர்சானா ரஷீத் தெரிவித்தார். அதேபோன்று தனக்கு வழங்கப்படவுள்ள வீடுகள் வசதிகள் குறைந்த வீடுகள் என்றும் அவர் குற்றம்
சாட்டினார். அவங்க தரப்புறம் 300 ஸ்கேஃபிட் அப்போ அது போதாது தானே, சாமான் போடையில ஆக்கள் இருக்கையில 7-8 பேர் இருக்கிற ஃபேமிலியில 2 பேரும் இருக்கையில அது ஒரு டபுள் தான் இருக்கலாம் கப்பல்ஸ், அதுவும் அந்த வீட்டில் ஆணி அடிக்கையில தான்.
தனது வீடுகள் இடிக்கப்பட்டால் நியாயமான நஷ்டஈட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். வனாத்தமுல்லை பிரதேசத்தில் வசிக்கும் என் ராஜேந்திரன்,
அங்க ஒரு 70 லட்சம் சொல்றாங்க, ஒரு 30 லட்சம் தரட்டுமே, எங்கள் வீடு 30 லட்சம் தான், இங்கே எதிர கிருபத்து ஒரே கடவத்தையும் ஒரு காணியும் எடுத்து எப்படி சார் நாங்கள் போயிடுவோம், நஷ்டம் சார் எங்களுக்கு தரலாம் தான், நான் அவங்கள்ட்ட நாட்டில் முன்னேறணும், நாட்டுக்கு அங்கே நடக்கணும், இல்லையுமே இல்லை பொருள் எங்களை அழிக்கையில தான் எங்களுக்கு.
இந்த விசாரணை முடிவடைந்த பின்பு மனித உரிமை ஆணைக்குழு முன் கூடியிருந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கொழும்பு செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார். இலங்கை போர்க்காலத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சுகாதார பராமரிப்பு நிலையம் ஒன்று முதல் முறையாக வடமாகாணத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
யுத்த காலத்தில் முள்ளந்தண்டு வடம் முதுகுத்தண்டு பாதிப்படைந்தோருக்கான சுகாதார பராமரிப்பு நிலையம் ஒன்று வடமாகாண சுகாதார அமைச்சின் பொறுப்பில் முதன்முறையாக வவுனியா பம்பை மடுவில் இன்று வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் சக்கர நாற்காலிகளில் தஞ்சமடைந்துள்ளவர்களுக்கு அவசியமான சுகாதார பராமரிப்பை தொடர்ச்சியாக வழங்குவது இந்த நிலையத்தின் நோக்கம் என்று வடமாகாண சுகாதார அமைச்சர் டாக்டர் பத்மநாதன் சத்தியலிங்கம் அவர்கள் கூறுகின்றார்.
இந்த நிலையத்தில் அனுமதிக்கப்படுகின்றவர்களுக்குரிய அடிப்படை தேவைகளான தாதிய உதவி, அவர்களுக்கு படுக்கை புண் போட்டிருந்தால் அதற்குரிய நிவாரணம், அவர்களுக்கு தேவையான உளவளத்துணை, அவர்களுக்கு தேவையான இயன் மருத்துவம் அல்லது பிசியோதெரப்பி, அவர்களுக்கு அந்த ஆக்குபேஷனல் தெரப்பி, அவர்களுக்கு ஏற்ற தொழில் முயற்சிகளை அவர்களுக்கு பழக்குவது போன்ற விடயங்கள் இந்த நிலையத்தில் நடைபெற இருக்கின்றது
என்றார் வடமாகாண சுகாதார அமைச்சர் சத்தியலிங்கம் அவர்கள். இத்தகைய பராமரிப்பு நிலையங்களை வேறு மாவட்டங்களிலும் அமைப்பதற்கு புலம்பெயர்ந்துள்ள தமிழ் மக்கள் உதவ முன்வர வேண்டும் என்று இங்கு உரையாற்றிய முதலமைச்சர் சி.வி. விக்னேசன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்.
முள்ளந்தண்டு வடம் பாதிப்படைந்து இயங்க முடியாதவர்களால் அன்றாட கடமைகளை கூட செய்ய முடியாது. பெரும்பாலும் மீள்குடியேற்ற பிரதேசங்களில் வாழும் இவர்களுக்கு விசேட மலசல கூட வசதிகள் இல்லை. இவர்களுக்கு சலம் கழிப்பதற்காக பொருத்தப்படும் சலப்பைகள் 2 வாரத்திற்கு 1 தடவை மாற்றப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டார். அதைவிட படுக்கையில் தொடர்ந்தும் கிடப்பதால் படுக்கை புண் ஏற்படுகின்றது. எனவே அடிக்கடி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று வர வேண்டிய தேவையும் இவர்களுக்கு உள்ளது. இவர்களுக்கு இதற்கான போக்குவரத்து வசதிகளும் இல்லை, பொருளாதார வசதிகளும் இல்லை. எமது நாட்டில் சுகாதார சேவையில் இவ்வாறான பராமரிப்பு நிலையங்கள் இல்லை. இவற்றை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடும் அமைச்சிடம் இல்லை. எனினும் எமது வடமாகாண சபையானது காலத்தின் அவசிய தேவை கருதி இவ்வாறான நிலையம் ஒன்றை திறப்பதற்கு முதல் முயற்சி எடுத்திருக்கின்றது. இதை போன்ற நிலையங்கள் ஏனைய மாவட்டங்களிலும் அமைப்பதற்கு எமது வெளிநாட்டு புலம்பெயர்ந்த எமது சகோதர சகோதரிகள் முன்வர வேண்டும்
என்றார் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ஓஹான் எனப்படும் மாற்றுத்திறனாளிகளின் புனர்வாழ்வுக்கான நிறுவனத்தின் தலைவர் வி. சுப்பிரமணியம் அவர்கள் நாட்டின் ஏனைய மாகாணங்களுக்கு முன்மாதிரியாக மாற்றுத்திறனாளிகளுக்கென வடமாகாணத்தில் கொள்கையொன்று வகுக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்.
வடமாகாணத்துக்கென மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான ஒரு கொள்கை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். 28 இலக்கு 1996 அங்கவினர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் தெளிவாக இருக்கிறது. ஆனால் எந்த அளவு அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது, அதில் உள்ள உரிமைகளை எங்களுடைய சகோதரர்கள் எந்த அளவு பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதில் எங்களுக்கு நீண்ட கேள்விக்குறி இருக்கிறது. பொது நிர்வாக அமைச்சு மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் சுற்று நிறுவனம் மிக தெளிவாக சொல்கிறது, அனைத்து அரசு காரியாலயங்களிலும் திணைக்களங்களிலும் உள்ள வெற்றிடங்களிலே 3 வீதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று. எந்த அளவு இது நிறைவேற்றப்படுகின்றது என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே வடமாகாணம் இந்த பிரச்சனைகளுக்கு மிக சிறப்பாக முகம் கொடுத்து மாற்றுத்திறனாளிகளை நேசிக்கும் ஒரு மாகாணமாக இந்த மாகாணத்தை மாற்றுவதற்கு இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய வடமாகாண சபை கௌரவ உறுப்பினர்களையும் கௌரவ அமைச்சர்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டோம்
என்றார் ஓஹான் நிறுவனத்தின் தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவின் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் ராகுல்காந்தி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சியின் வாக்குறுதிகள் சிலவற்றை இன்று அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
எதிர்காலத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில முதல்வர்கள் பட்டியலில் 50% பெண்கள் இடம்பெறுவது உறுதி செய்யப்படும் என ராகுல்காந்தி அறிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு சமமான அதிகாரம் அளிக்கப்படும் என கூறிய அவர் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவுக்கும் ஆதரவளித்து பேசினார். இன்று வெள்ளிக்கிழமை அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ராகுல்காந்தி பெண்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் குறித்தும் பேசினார். அப்போது அவர் கூறும்போது தற்போது மானிய விலையுடன் வழங்கப்படும் 9 சிலிண்டர்கள் 12 உயர்த்த எழுந்துள்ள கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது அரசின் கடமை என்றார். எதிர்வரும் இந்திய மக்களவைத் தேர்தல் குறித்து அவர் பேசுகையில் கடுமையான சவால்களை காங்கிரஸ் கட்சி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அவற்றை போர்க்குணத்துடன் சந்திக்க அவரும் கட்சியின் உறுப்பினர்களும் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் ஒரு முன்னோட்டமாக தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ள 15 தொகுதிகளுக்கான மக்களவைத் தேர்தலில் கட்சியின் பணிகளை மேற்கொள்ளும் உறுப்பினர்களின் ஆலோசனையை பெற்று வேட்பாளர் தேர்வு நடைபெறும் என்றார். இந்த முறை வெற்றி பெறும் பட்சத்தில் எதிர்காலத்திலும் இதே முறை பின்பற்றப்படும் என்றும் கூறினார். சாதாரண பொதுமக்கள் அரசியலில் அங்கம் பெற வேண்டிய அவசியம் உள்ளது. அதனால் அதற்கு தேவையான சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். அதேபோல் எதிர்நோக்கும் மக்களவை தேர்தலில் வெற்றி தோல்வியை மட்டுமே கருத்தில் கொள்ள முடியாது. நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலில் நாட்டில் மிகப்பெரிய திருப்பு முனையை எதிர்பார்க்கலாம் என்றார் ராகுல்காந்தி. எதிர்வரும் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் சிறப்பான பல அம்சங்கள் இடம்பெறும் என நம்பிக்கை தெரிவித்த ராகுல்காந்தி வறுமையில் வாடும் மக்களை நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களாக தரம் உயர்த்த முயல்வோம் என்றார். நாட்டில் வறுமை கோட்டை ஒழிக்க காங்கிரஸ் கட்சி என்றென்றும் பாடுபடும் என்றும் தெரிவித்தார். பிரதான எதிர்க்கட்சியான பிஜேபி மற்றும் அதன் பிரதமர் வேட்பாளர் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி குறித்து அவர் பேசுகையில் அந்த கட்சிக்கும் மோடிக்கும் ஜனநாயகம் பற்றிய சரியான தெளிவு இல்லை என்றார். மேலும் அவர்களைப் போல் வகுப்புவாத பிரச்சனைகளை தாங்கள் எழுப்ப மாட்டோம் என்றும் தனிநபர் சர்வாதிகாரம் போல் மோடியின் நடவடிக்கைகள் தென்படுவதாகவும் கூறினார். பிரதமர் வேட்பாளராக ராகுல்காந்தியை அறிவிக்க காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு தரப்பினரும் கோரி வந்த நிலையில் காரிய கமிட்டி கூட்டத்தில் அவர் கட்சியின் பிரச்சார குழு தலைவராக மட்டுமே அறிவிக்கப்பட்டது அக்கட்சியில் சிலருக்கு ஏமாற்றத்தை தந்ததாக கூறப்படுகிறது. இதேவேளையில் ராகுல்காந்தியின் இந்த பேச்சுக்கு பிறகு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி மானிய விலை சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் எண்ணிக்கை 12 உயர்த்தப்படும் என செய்தியாளர்களிடம் கூறினார். இந்த அறிவிப்பு திட்டமிடப்பட்ட நாடகம் என பிஜேபி உட்பட இடதுசாரி கட்சிகள் விமர்சித்துள்ளன.
செய்திகளை தந்தவர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராகுல்காந்தி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படாதது ஏன் என்பது குறித்து அந்த கட்சியின் தமிழக தலைவர் ஞானதேசிகனை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
காங்கிரஸ் காரன் என்ற முறையில் எங்களுக்கு ஒரு ஏமாற்றம். காரணம், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அவரை வந்து நாங்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வந்தோம். நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டியினுடைய காரிய கமிட்டி கூட்டத்தில் பேசிய அனைவருமே அவரை அறிவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டிருந்த போது சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் குறுக்கிட்டு, காங்கிரஸில் அதுபோல முதலிலேயே அறிவிக்கின்ற பழக்கம் இல்லை, அப்படி இருக்கும்போது இப்பொழுது மட்டும் எப்படி அறிவிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பினார்கள். ஆகவே அது அப்படியே முடியாது என்று தீர்மானித்து விட்டார்கள்.
அது வந்து உங்க கட்சிக்கு ஒரு பின்னடைவா பாக்குறீங்களா நீங்க தேர்தல்ல?
இல்லை, ஏனென்றால் நாங்கள் தீர்மானத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்கிற தலைமை தாங்குகிற அவர் தலைமையில் தான் இந்த பிரச்சாரத்தை தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம். ஆகவே அறிவிக்காவிட்டாலும் கூட காங்கிரஸ் ஜெயித்த பிறகு அவர்தான் பிரதமர் என்பது நிரூபணமாகிவிட்டது.
அதே சமயத்தில் இன்னொரு விமர்சனம் எதிர்த்தரப்பில் இருந்து வைக்கப்படுகிறது. எதிர்த்தரப்பில் இருக்கும் மோடி அப்படிங்கிற ஒரு வலுவான, மூன்று முறை குஜராத்தில் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு ஈடு கொடுக்கும் அளவுக்கு ராகுல் காந்தியினுடைய புகழ் அல்லது அரசியல் இது இருக்காது, அதுலேருந்து அவரை காப்பாற்றுறதுக்கு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனத்திற்கு உங்களுடைய பதில்?
காங்கிரஸ் கட்சியினுடைய பின்னணி வரலாறை பார்த்தால் எந்த தேர்தலிலும் நாங்கள் வந்து வேட்பாளரை அறிவிப்பதில்லை. இப்பொழுது ராகுல் காந்தி அறிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ்காரர்கள் விரும்பினார்கள். ஆனால் அந்த நடைமுறையிலிருந்து நாம் மாறுபட்டால் அது விமர்சனத்துக்கு ஆளாகும் என்று கூட சோனியா அம்மையார் நினைத்திருக்கலாம். ஆகவே அவர்கள் அறிவிக்கவில்லை. மோடி என்பவர் வலவைப்புலத்தில் சில மாநிலங்களை தவிர இன்றைக்கு தென்னிந்தியா மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அறிந்த ஒரு நபர் ராகுல் காந்தி. ஆனால் மோடியை பொறுத்த மட்டில் வட மாநிலத்தில் 5-6 மாநிலங்களை தவிர மற்ற எந்த இடத்திலும் மோடியினுடைய செல்வாக்கு கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும்.
இல்லை, ராகுல் காந்தியை வந்து காப்பாத்துறதுக்காகத்தான் அடுத்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து பெருமளவு தோற்கும் அப்படின்னு ஒரு ஊகம் சிலரால் முன்வைக்கப்படுகிறது. அப்படி ஒரு நிலைமை வந்தால் இவரை இப்பொழுது பிரதமர் என்று அறிவிப்பதன் மூலம் அவருக்கு இன்னும் வந்து கெட்ட பேர் வரும், அதுலேருந்து காப்பாத்துறதுக்கு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கிற விமர்சனம்.
அரசியல்ல இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம். அவரை அறிவித்திருந்தால் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வழிமொழிகளை மீறி அவர் சோனியா காந்தியின் புதல்வர் என்கிற காரணத்தினால் அவர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் என்கிற விமர்சனமும் வந்திருக்கும். அறிவிக்கப்படாவிட்டால் காங்கிரஸ் தோற்றுவிடும், ஆகவே அறிவிக்கவில்லை என்கிற விமர்சனம் வருகிறது. ஆகவே அரசியலில் எப்படியும் விமர்சனம் வரும், அதை எதிர்கொள்கிற வல்லமை காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு.
சரி, அதே சமயத்தில் காங்கிரசுக்குள்ளேயும் ராகுல் காந்தியினுடைய பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக அறிவிப்பதற்கு விமர்சனங்கள், எதிர்ப்புகள், கவலைகள் இருந்ததுன்னு ஒரு செய்தி வந்திருக்கு, அப்படி இருக்கா?
அப்படின்னா 100% அது போல கிடையாது. நேற்று பேசிய அத்தனை மூத்த தலைவர்களும் அமைச்சர்களும் அறிவிக்க வேண்டும் என்றுதான் வற்புறுத்தினார்கள். ஆனால் திடீரென்று சோனியா காந்தி அம்மையார் குறுக்கிட்டு, இதுவரை அப்படி ஒரு வழக்கம் இல்லாத போது இந்த புதிய வழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் ஒத்துக்கொள்ளவில்லை, ஆகவே அது அறிவிக்கப்படவில்லை.
காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஞான தேசிகன் அவரது விரிவான செவ்வியின் ஒலி வடிவத்தை நேயர்கள் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் கேட்கலாம். அடுத்து சர்வதேச செய்தி ஒன்று. ஆப்கானிஸ்தானில் இருக்கும் வெளிநாட்டு படைகள் விரைவில் வெளியேற உள்ள நிலையில் ஆப்கானிஸ்தானின் அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதை ஆராய்கிறார் பிபிசியின் மைக் வூல்ரிச். தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
தலிபான் பிரமோர் ஒருவர் ஆரோடம் கூறியிருப்பது போல ஆப்கானிஸ்தானின் எதிர்காலம் என்பது 1990களின் மிக கடுமையான ஆட்சி போலவே இருக்கும் என்பது ஆப்கானிஸ்தானின் தற்போதைய அரசியலையும் பாதுகாப்பு நிலையையும் தான் பொறுத்திருக்கிறது. அப்படியொரு நிலைமை வரவே வராது என்று ஆப்கான் அரசாங்கம் அடித்துச் சொல்கிறது. இன்றைய ஆப்கானிஸ்தான் என்பது மிகவும் வித்தியாசமான மாறுபட்ட ஒரு நாடு. அது ஆப்கான் படைகளால் பாதுகாக்கப்பட்டு வரும் நாடு என்று தலைநகர் காபூலிலிருந்து ஆப்கான் அரசாங்கம் உறுதியாக தெரிவித்திருக்கிறது. ஆனால் வேறு சிலரின் கருத்துப்படி ஆப்கானிஸ்தானில் நடக்கவிருக்கும் பொது தேர்தல் மிக மிக முக்கியமானதாகும். தேர்தலில் பதவியேற்கப் போகும் புதிய அரசாங்கம் எவ்வளவு நம்பகத்தன்மை வாய்ந்தது, அதன் தலைவர்களை பொதுமக்கள் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்பவற்றில்தான் இவை எல்லாமே தங்கியிருக்கிறது என்கிறார்கள் பொதுமக்கள். தலிபான் இயக்கம் நிரந்தரமாகவே ஒரு கடுங்கோட்பாட்டு இயக்கம் அல்ல. பழைய சமாதான முயற்சிகள் பல தோல்வி கண்டிருந்தாலும் கூட சமாதானத்தை விரும்பும் தலிபான்களும் இன்னமும் இருக்கவே இருக்கிறார்கள். ஆனாலும் தற்போதைய அரசாங்கத்துடன் சமாதானம் பேசத்தான் அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். நேற்றோ படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிய பின்னர் அங்கு ஏற்பட போகும் வெற்றிடம் தலிபான்களுக்கும் தனியார் படைப்பிரிவுகளுக்கும் ஒருவேளை போர் அவாவை ஏற்படுத்தக்கூடும். ஆப்கான் படைகள் தமது மண்ணை எப்படி காக்கப் போகின்றன என்பது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆப்கானிஸ்தானின் எதிர்காலம் என்பது இப்போதைக்கு ஊகிக்கவே முடியாத ஒரு விஷயம்.
பிபிசியின் மைக் வூல்ரிட்ஜின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
சிரியாவில் கிளர்ச்சிப்படல்களோடு போர் நிறுத்தம் செய்ய தாங்கள் தயார் என்று கூறியுள்ள சிரிய அரசாங்கம் இதற்கு ஏற்பாடு செய்து தருமாறு ரஷ்யாவை கேட்டிருக்கிறது. பிரிட்டனின் அடுத்த தேர்தலில் தமது தொழிற்கட்சி மீண்டும் அரசமைத்தால் வங்கித்துறையில் மிகப்பெரும் மாற்றங்களை தாங்கள் செய்யப்போவதாக கட்சியின் தலைவர் எட் மிலிபாண்ட் அறிவித்திருக்கிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.